பகுதியிலே அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த நேர் இந்த இறை வசனங்களை கொண்டு, இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹு தஆலா பல பேரை வழிகெடுத்து செய்கிறான், பல பேருக்கு நேர் வழி காட்டுகிறான். இதை கொண்டு வழிகெடுபவர்கள் பாசிக்கங்களை தவிர, பாவிகளை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஒரு வசனத்தில் அல்லாஹ் முடித்தார். இப்போ பாசிக்குகள் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, அதனுடைய மொழி ரீதியிலான அர்த்தம் என்ன, குர்ஆன் நாடி இருக்கிற அர்த்தம் என்ன, நாம் எப்படி விளங்க வேண்டும் என்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள் என்பதை பற்றி எல்லாம் கடந்த காலத்தில் நமக்கு விளக்கப்படும். இன்றைய நாளுடைய வசனத்திலே அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறான். பொதுவாக அல்லாஹ்விற்கு, அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளுக்கு ஒரு குணம் உண்டு. எந்த ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா எடுத்து ஆளுகிறானோ, சொல்ல நினைக்கிறானோ, அதற்கு அடுத்தபடியாக அதிலே இருக்கக்கூடிய குணநலன்களை சொல்லுவான். இது அல்லாஹ்வினுடைய தனித்தன்மை, அல்லாஹ்வினுடைய வேத வியாக்கியானத்தினுடைய தனித்தன்மை. ஏனென்று கேட்டால், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அகமியம், உட்பொருள் என்பது ஒன்று உண்டு. அந்த உட்பொருள் எப்போது அறியப்படுகிறதோ அப்போது அந்த பொருளை பற்றிய ஞானம் தானாக வந்துவிடும். அந்த பொருளினுடைய வெளிப்பகுதியை பற்றி எவ்வளவுதான் அறிவிருந்தும் அதனுடைய உட்பகுதி விளங்கவில்லை என்று சொன்னால் அந்த பொருளை பற்றி ஒரு காலத்திலும் ஞானம் கிடைக்காது. பிரியாணியை பற்றி பல மணி நேரம் விளக்கம் கொடுக்கலாம், அதனுடைய தயாரிக்கப்படுகிற பொருட்கள், அதிலே வைக்கப்படுகிற சட்டி, அதை செய்யக்கூடியவர் என்று பல்வேறு விளக்கங்கள் தரப்பட்டாலும், ஒரு கவளம் பிரியாணி எடுத்து உள்ள வச்சு வாய்க்குள்ள திணிச்சிட்டோன்னா அதில் அவருக்கு கிடைக்கிற அறிவு இருக்கிறதே அது வேற்று விதமான அறிவு. அதற்கு பின் பிரியாணியை பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை, ஆரம்பித்தாலே போதும். ஒரு வாகனம் என்றோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளை பற்றியோ மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருப்பதை விட அதனுடைய உட்பொருள் என்ன என்பதை மட்டும் சொல்லிவிட்டால், இது அல்லாஹ் இந்த வேத வியாக்கியானத்தில் கையாளக்கூடிய ஒரு சூசகமான ஒரு முறை. இதைத்தான் இன்றைய மனிதர்கள் தங்களுக்கு மத்தியிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி, சைக்காலஜின்னு சொல்றான். சைக்காலஜி அப்படின்னா என்ன, எங்கேருந்து வந்துச்சு, புதுசா கண்டுபிடிச்சாங்களா, ஏதாவது வானத்திலேருந்து இல்ல பூமியிலேருந்து? மனிதனுடைய குணாதிசயங்கள், அவனுடைய நிலைப்பாடுகளை பற்றி படிக்கிற அந்த படிப்பு இருக்கிறதே, அதுக்கு அப்படி ஒரு பேர் வச்சான், குணநலன்கள். அப்போ அதுல இருக்கக்கூடிய அவனுடைய ஏற்றம் என்ன, இரக்கம் என்ன, அவனுடைய மனோநிலைகளினுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னு படிக்கும் போது பல பேருக்கு அது வந்து அப்ளிகபிள் ஆகுது, அப்ளிகேஷன் ஆகுது. அப்ப அதை வச்சுட்டு என்ன செய்ய, இந்தந்த கருத்துக்கள் இருந்தால் இவருடைய குணநலன்கள் இப்படி இப்படி எல்லாம் இருக்கும் என்ற கருத்தை கொண்டு வந்தான். வெளியில மனிதர்களை யாரும் பார்ப்பதல்ல, சட்டை எப்படி போட்டிருக்காரு, தொப்பி எப்படி வச்சிருக்காரு, தாடி, அவனுடைய செயல்பாடுகளை வைத்தே அவன் முடிவு செய்யப்படுகிறான். உதாரணத்திற்கு சொல்லப்படுகிறது, உன்னுடைய நண்பனை யார் என்று எனக்கு அறிமுகம் செய், நான் உன்னை பற்றி சொல்லுகிறேன். நீ அதிகமாக விரும்பி படிக்கிற புத்தகங்களை எனக்கு அறிமுகம் செய், நீ யார் என்பதை நான் சொல்லுகிறேன். புக்குல இவரை எப்படி தெரிஞ்சுக்க முடியும், நான் வந்து நிறைய குமுதம் படிப்பேன் சொல்லு, அதிலே வருகிற தலைப்புல எந்த தலைப்புல முதல்ல மனிதன் தேடி போறான், அதை வைத்தே அவனுடைய நிலைப்பாடு என்ன, அவனுடைய மனோநிலை எங்கே போய் கொண்டிருக்கிறது, எடை போட்டு விட முடியும். இதை காமிச்சு கொடுக்கறதுக்கு தான் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி. நம்ம ஆரம்பத்திலே இந்த வேத வியாக்கியானங்களுடைய வசனங்களுடைய வியாக்கியானங்களை ஆரம்பிக்கிற போது சூரத்துல் பக்கராவினுடைய தலைப்பகுதியிலே அல்லாஹு தஆலா உலகத்தை மூணு பகுதியா பிரித்தான். ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன், திரும்ப ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லுகிறேன். முழு உலகத்தையும் மூன்று பகுதியாக ரப்புல் ஆலமீன் பிரித்து காட்டினான். ஒன்றாவது அல்லாஹுவை நம்பிய இஸ்லாமியர்கள், அல்லாஹுவுக்கு முழுமையாக வழிபட்ட மூமின்கள், முஸ்லிம்கள். இரண்டாவது பகுதி அல்லாஹுவை முற்றிலுமாக மறுத்துவிட்ட காபிர்கள். மூன்றாவது பகுதி இந்த இரண்டுக்கும் இல்லாமல் தங்களுடைய முகங்களை அங்கே காட்டிக்கொண்டு, தங்களுடைய முதுகுகளை இங்கே காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய முனாபிக்கீன்கள். இப்படி சொல்லிட்டு விட்டுறல, அதாங்க பாயிண்ட். என்ன, நாம் திரும்ப திரும்ப அதை சொல்ல வருவதனுடைய நோக்கம் அதுதான். அப்படி மொத்தமா அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் விட்டுறல, மூமின்களை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை. அல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, உள்ள இப்படி இப்படி எல்லாம் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஆளை பார்த்தா நீங்க முடிவு பண்ணிக்க இந்த கேட்டகரை. ரெண்டாவது காபிர்கள், அவங்கள பத்தி ஒரு மூணு வசனம் சொல்லிட்டு, இவங்க எல்லாம் காபிர்கள், என்னை மறுப்பவர்கள். அந்த முனாபிக்கீன்களை பத்தி சொல்லும் போது மட்டும் கிட்டத்தட்ட 12 வசனங்களுக்கு மேல வந்துச்சு. ஏன், முகத்தை எங்கேயும் முதுகை இங்கேயும் காட்டுவர்கள். பிரித்தறிவதற்கு சாமானியமா முடியாது உங்களால, அவ்வளவு சீக்கிரம் எடை போட்டு உன்ன பண்ணிடலாம் அப்படிங்கறது முடியாது. அதனால ரொம்ப, அதாவது அவர்களை பிரித்தது அறிவது என்பது ரொம்ப ஒரு சாமர்த்தியமான விஷயம். அவ்வளவு நுணுக்கமாக போய் பார்த்தால் தான் அவருடைய அடிமனதில என்ன ஓடுகிறது என்பதை அறிய முடியும். இப்படிலாம் இருப்பாங்கன்னு 12 வகையா கேட்டகரைஸ். அதே மாதிரி அல்லாஹு தஆலா இந்த இடத்திலும் சில விஷயங்களை சொல்லுகிறான். யாருக்கு? பல பேருக்கு இந்த குர்ஆன் இருக்கிறதே அது நேர்வழி காட்டும், பல பேருக்கு இது நேர்வழி காட்டாது அப்படின்னு சொன்ன அல்ல. இது நேர்வழி காட்டாதவர்கள் யார் என்று சொன்னால் ஃபாசிக்குகள் என்று சொன்னான். ஃபாசிக்குகள் என்பதற்கு என்ன அர்த்தம்னு அன்னைக்கு நம்ம சொன்னோம். பழத்தம் பழம் எப்படி விலகி விடுகிறதோ அப்படி மார்க்கத்தை விட்டு எந்த நேரத்திலே முடியுமானாலும் விலகி கொள்ளுபவர்கள். அவங்க எப்படி இருப்பாங்க? இப்ப சைக்காலஜிக்கல் டச் பிஹேவியர், அவங்களுடைய நடவடிக்கை, ஒழுங்கு நடவடிக்கை எப்படி இருக்கும்? வெளியே பார்த்தா எல்லாம் அப்படித்தான் இருப்பார், உள்ள எப்படி இருப்பார் எல்லாம் விளக்கம் கொடுக்கலாம். அந்த பாசிக் என்பவர் எப்படி இருப்பார், எந்தெந்த அகமிய தன்மைகள் உள்ளே இருந்தால் அவர்களை நாம் பாசிக் என்ற லிஸ்டின் கீழே கொண்டு வருவோம் அப்படின்ட்டு உடனே ஆரம்பிக்கிறான். அல்லதீன ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما امر الله به ان يوصل ويفسدون في الارض اولئك هم الخاسرون. மூணு வகையா கேட்டகரைஸ் பண்றான் அல்லாஹ். அன்பர்கள் என்பவர்கள் எப்படி எல்லாம் இருப்பார்கள், அல்லதீன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னார். என்குதூன அஹதல்லாஹி மின் பஅதி மீதாக்கை, அல்லாஹ்வினிடத்திலே ஒப்பந்தம் செய்துவிட்டு அந்த ஒப்பந்தம் முறைப்படுத்தப்பட்ட பின்னால், அந்த ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்ட பின்னால் அதை உடைப்பார்கள். ஒன்னாவது ஃபர்ஸ்ட் முதல் முதல்ல அல்லாஹ் கொண்டு வருகிற அந்த வார்த்தை இருக்கிறதே, அல்லாஹ்வினிடத்திலே ஒப்பந்தத்தை செய்வாங்க. செஞ்சு முடிச்சு அந்த ஒப்பந்தம் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னால் அந்த ஒப்பந்தத்தை உடைப்பார்கள். ஒன்னாவது கருத்து. இரண்டாவது சொல்றான், அல்லதீன யன்குதூன அஹதல்லாஹி மின் பஅதி மீதாக்கி வயக்தவுன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல். அல்லாஹ் யார்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறானோ, எதனோடு சேர வேண்டும் என்று சொல்லுகிறானோ அதையெல்லாம் துண்டிப்பார்கள். ஒன்னாவது போட்டிருக்கக்கூடிய அக்ரிமெண்ட அதற்கு நேர் மாற்றமாக நடந்து கொண்டு அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வேண வைப்பான். இரண்டாவது விஷயம், யாரோடு சேர்ந்து இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் உறவு முறைகள் அமைக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாமும் ஷரியத்தும் அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதரும் சொல்லி இருக்கிறார்களோ அதை விட்டு கட்டாயி வெளியே போயிருவார். மூணாவது விஷயமாக அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பூமியிலே அவர்கள் குழப்பம் விளைவிப்பார்கள், குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள், உலகமுல் ஹாசிரும் அவர்கள் தான் நஷ்டவாளிகள் என்று இந்த ஆயத்தை அல்லாஹு தஆலா முடிக்கிறார். இப்போ சொல்லுகிற விஷயம் இருக்கிறது, எதிலும் ஒரு ஹிக்மத் இருக்கும். காரண காரியங்கள் இல்லாமல் அல்லாஹ் எந்த சப்ஜெக்டையும் தொட்டு பேசுறதல்ல. ஏதாவது ஒரு காரியத்தை அடிப்படையாக வைத்து தான் அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை பேசுவான். ஹிக்மத் இல்லாம எந்த விஷயத்தையுமே அல்லாஹ் சொல்றதில்லை. வெளிப்படையில பார்த்துட்டு இன்னைக்கு உலகம் சொல்லுகிறது இது என்ன மடத்தனமான ஒரு கொள்கையை இஸ்லாம் பின்பற்றிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, இதுல என்ன இருக்கு? இது இன்றைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சொல்லப்பட்டது. அதற்கு உதாரணமும் சொல்லி சொன்னாங்க. என்ன? ஒது செய்கிற போது மனிதர்கள் முகத்தை கழுகுகிறார்கள், காலை கழுகுகிறார்கள், கையை கழுகுறான், எல்லாத்தையும் கழுகுறான். அதே நேரத்தில் இன்னொரு ஹுக்கும் இஸ்லாத்தில் இருக்கிறது, மசகு செய்வது என்ற ஒரு ஹுக்கும். அது எப்போ அப்படின்னு சொன்னா, தயமம் செய்கிற போது மசகு செய்ய வேண்டும். அதே மாதிரி குளிர் காலத்துல மோசான்னு ஒன்று போடுவாங்க, காலில் கால் உரை அணி, கால் அணி. அத ஒது செய்து விட்டு மோசாவை போட்டுக்கொண்டால் 3 நாட்கள் கலட்ட வேண்டியதில்லை, சட்டம் அப்படி. மேல மட்டும் ஒருத்தர் ஒது செஞ்சுக்கிட்டு காலில் மசகு செஞ்சுக்கலாம், முடிஞ்சு போச்சு. காலை கலட்டி திரும்ப கழுவணும்னு தேவையில்லை. அந்த மோசாவுக்கு சில வகையான ஹுக்கும்கள் இருக்கு. அந்த மோசா எப்படி இருக்கணும் அப்படின்னும் ஷரியத்து நமக்கு வகுத்து தந்திருக்கிறது. இப்ப அந்த சட்டத்திலே சொல்லுகிற போது சொன்னார்கள், அந்த மோசாவின் மீது மசகு செய்ய வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், உண்மையிலே இந்த மார்க்கத்தை பார்க்கிற ஒருவர் சொல்லுகிறார், என்ன மடத்தனமாக இருக்கிறது இது, என்ன மடத்தனம், காலை எங்கெங்க கழுவணும். ஒருவர் சுத்தத்தை விரும்புகிறார், காலை எங்க கழுவணும், நடந்து போகக்கூடிய கீழ்ப்பகுதியை கழுவ வேண்டும், அப்பதான் சுத்தம் கிடைக்கும். இது சாதாரண ஒரு அடிப்படை, ஒரு நம் ஊர்ல வேலை செய்யக்கூடிய ஒரு தோட்டிட்ட போய் கேட்டா கூட சொல்லுவான், காலை எங்க கழுவினா சுத்தம் கிடைக்கும், காலினுடைய கீழ்ப்பகுதியை கழுவினா சுத்தம் கிடைக்கும். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, காலினுடைய மேல் பகுதியிலே 3 விரல வைத்து இழுத்துட்டேன்னா முடிஞ்சு போச்சுங்கிறது, சுத்தம் கிடைச்சிருச்சுங்கிற அல்ல. அந்த மோசாவை போட்டுக்கிட்டு எங்க எப்படியும் நடந்துக்கலாம், வீட்டுக்குள்ள எங்கேயாவது போய்க்கலாம் வந்துக்கலாம். ஆனா ஒது செஞ்சுட்டு தொழுவ நிற்கும் போது என்ன செய்யணும்னா, ஒது செஞ்சு விட்டு அந்த மோசாவுக்கு மேலே 3 தடவை மசகு செய்து கொண்டால் போதும், மேலே கீழல்ல. இதை பார்த்துட்டு சொன்னாங்க, அறிவு பூர்வம் என்று இங்கே வந்தோம் என்று சொன்னால் அறிவுக்கு வேலை அல்ல, அல்லாஹு சொல்லிவிட்டால் அதை பின்பற்ற வேண்டும். நமக்கு தெரியாது இதுல உள்ள ஹிக்மத் என்ன அப்படின்ட்டு, நமக்கு தெரியாது இதுல உள்ள ஹிக்மத் என்ன என்று நமக்கு தெரியாது. இதுல என்ன அறிவை அல்லாஹ் உள்வைத்திருக்கிறான் நமக்கு தெரியாது. ஒரு ஹதீஸிலே வருகிற போது வருகிறது, அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையில் இந்த மனிதர்களை முகம் குப்புற நடக்க வைப்பான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகம் குப்புற நடக்க வைப்பார். உடனே பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் முகம் குப்புற எப்படி நடக்க வைக்கப்படும், ரெண்டு கால் இருக்கு, ரெண்டு காலை ஊண்டி நாங்க நடந்து போய்கிட்டு இருக்கோம் துனியால, முகம் குப்புற ஒரு மனுஷன் எப்படி நடக்க முடியும், எங்களுக்கு விளங்க மாட்டேங்குதே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள், உலகத்தில் இன்னும் எத்தனை பொருளை எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள், பாம்பு எப்படி போகுது, கால் கொண்டா போகுது, பாம்பு கால் வச்சுக்கிட்டா போகுது, இன்னும் சில பொருட்கள் இருக்கிறது 24 காலை வச்சு நடந்து போய்கிட்டு இருக்கு, இன்னும் சில பொருட்கள் 4 காலை வைத்து நடக்கிறது, இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம். அப்போ காலை கொண்டு நடக்க வேண்டும் என்று முடிவு செய்திருப்பது இந்த உலகத்துல ரப்பு. நாளைக்கு இந்த காலே இல்லாமல் அந்த முகத்தை கொண்டு கூட நடக்க வைக்கலாம், அவருடைய சக்திக்கு அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. நடப்பார்கள், நடக்க வைக்கிறது அல்ல, நடப்பார்கள் மனிதர்கள். முகங்களை கீழே ஊண்டி ஊண்டி எப்படி தங்களுடைய கால்களை கொண்டு நடந்து போகிறார்களோ அதே மாதிரி ஒரு கூட்டம் நடக்க வைக்கப்படும் என்று பொய்யே உரைக்காத சாதிக்குலமின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீன்றுள்ளதாக ஹதீஸுகளில் வருகிறது. இப்போ அந்த இடத்துல ரப்பு நாடி இருக்கிற ஹிக்மத் மனித அறிவுக்கு புரியாது, புரியலங்கிறதுக்காக வேண்டி ஹிக்மத் இல்ல என்பது அர்த்தம் கிடையாது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு அறிவை நாடி அப்படி சொல்லுகிற போது காஃபிர்கள் சொல்லுகிறார்கள், இது சம்பந்தமா எங்களுக்கு தேவையில்லை, தெரியவும் இல்லை. இன்னும் சில பேர் சொல்லுகிறான், அந்த ரசூலோடு ரிசாலத் முடிந்து விடுவதில்லை, அவர்களுக்கு அடுத்து யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்களும் நபிமார்களை போன்றே. ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்த வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால் எத்தனையோ பேர்கள் வந்து நாங்கள் நபி என்று பிரகடனம் செய்தார்கள். இதே குர்ஆனுடைய வசனங்களை தெரிந்து கொஞ்சம் முன்ன பின்னாக்கி இது எனக்கு என்ன மீது வந்த வகையின் அறிவித்தான், டிக்ளேர் பண்ணலாம், பேப்பர்ல இருக்கு. இன்னைக்கு எல்லாம் வந்து புக்லெட் உள்ள கவர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இவங்களுடைய ஆழத்தெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்த ஒரே காரணத்தினால் அவர்கள் அல்லாஹ்வை மறுத்து விட்டார்கள். ஆனா உண்மையில அல்லாஹ் மறுக்கல இல்லை, அல்லாஹ் ஏற்றுட்டு இருந்தாங்க, தொழுவாங்க, எல்லாம் பண்றாங்க. இங்க என்ன அந்த லேயர் அப்படின்னு கேட்டா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்த ஒரே காரணத்தினால் அல்லாஹ்வை மறுத்த குற்றத்திலே அவர்கள் பிடிக்கப்படுகிறார்கள். அப்ப இந்த இஸ்லாத்தினுடைய வட்டத்தை விட்டு, ஈமானுடைய வட்டத்தை விட்டு அவர்கள் வெளியேறி விடுகிறார்கள். இது ரொம்ப ஜாக்கிரதையாக உன்னிப்பாக ஆராயப்பட்டு மனதிலே இருத்த வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் அப்படி நழுவி போயிட்டோம்னா சைத்தான் எங்கேயோ கூட்டு போயிடுவான், கொஞ்சம் இப்படி நழுவி போயிட்டோம்னா எங்கேயோ கூட்டிட்டு போயிடுவான். அதனால யார் யாரை எந்த மக்காமில வைக்க வேண்டுமோ அவர்கள் அவர்களை அந்தந்த மக்காமில வைக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய மக்காமில வைப்பதோ அல்லது அல்லாஹ்வை கொண்டு வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்காமில வைப்பதோ கூடாது. அப்படி போனாலும் இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவாரு. நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டு வந்த ஒரு விஷயம், தஃப்ஸீருடைய ஆயத்துகளை நாம் பார்க்கிற போது நம்முடைய விளக்கம், நம்முடைய அறிவு, நம்முடைய டிக்ஷனரி இதெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உடஞ்சு போயிடும் அந்த இடத்துல. அப்ப என்ன செய்யணும், அந்த இடத்தில் உட்காருவதற்கு தகுதியான ஒரே ஆள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். எந்த ஆயத்தை படித்தாலும் அங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து உட்கார்ந்து உட்கார வைத்து பார்த்தாலும் ஆயத்துக்கு அர்த்தம் புரியும், இல்லைன்னா ஆயத்தை எங்கே கொண்டு விட்டுரும். நாங்க பாட்டுக்கு படிக்கிறோம் தஃப்ஸீரை, விடிய விடிய ராமாயணம் படிச்சு விடிஞ்ச உடனே எந்த கோயில் இடிச்சதுன்னு கேட்டா நம்ம ஊரு பெரிய கோயில் ஆகலாம். உதாரணம் சொல்றேன், விடிய விடிய ராமாயணம் படிச்சு அதுல எந்த கோயில பா இடிச்சா அப்படின்னு கேட்டா நம்ம ஊர் பெரிய கோயில். அந்த கதை இல்ல, இஷ்டத்துக்கு சொல்லுவதற்கு. அப்போ அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிற நயம், ரசூலை மறுப்பவர்கள் என்னை மறுத்த நிலையிலே உள்ளவர்கள். அதனால கேட்கிறேன், அல்லாஹு தஆலா கைப்பற்ற பூர்வம் இல்ல, நீங்கள் எப்படி அல்லாஹுவை மறுக்கிறீர்கள்? இப்ப ஆயத்துக்கு நமக்கு விளக்கம் கொடுத்துருக்கும், அல்லாஹுவை மறுப்பதல்ல, ரசூலை மறுக்கிற அந்த துணியிலே அவர்கள் போவதனால் அல்லாஹுவையும் சேர்த்து மறுத்து கொண்டு போகிறார்கள். சொல்லி முடிச்சுட்டு உடனே ஆரம்பிக்கிறான், திரும்ப இவ்வளவு நேமத்துகளை நாம் உங்கள் மீது செய்திருக்கிறோம் என்று சொன்னோம், வானத்தை படைத்தது, பூமியை படைத்தது, எல்லா விஷயத்தையும் முன்னாடி நாம் சொல்லிக்கிட்டே வந்தோம், எவ்வளவு நேமத்துகளை கொட்டி கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னோம். சொல்லிவிட்டு கடைசியாக இந்த இடத்துல அல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான பாயிண்டை கை வைக்கிறான். ஏன்னா மனிதனுடைய பிளஸ் மைனஸ் அல்லாஹ் தெரிந்தவன். ஒருத்தர்கிட்ட போய் நீங்க எவ்வளவுதான் பேசுங்க, ஒருத்தர்கிட்ட போய் எவ்வளவு விஷயங்கள் பேசலாம், உறவுகள் அப்படிதான் இருக்கும், ஆனால் அவருடைய பர்சனல், அவருடைய குடும்பம், அவரை பற்றி உண்டான விஷயங்களை கலரி பாருங்க. பெரிய மனுஷனா இருந்தாலும் கேக்கேன்னு ஆரம்பிச்சிருவாரு, நாங்கெல்லாம் யாருன்னு கேட்டா எங்க ஊர்ல நாங்கெல்லாம் ராஜ பரம்பரை, எங்க பாப்பா முத்தவள்ளி, எங்க ஊர்ல நாங்க அப்படி இப்படி, எனக்கு அத்தனை பிள்ளை இத்தனை பிள்ளை, அவ்வளவு நல்ல பிள்ளைகள், அறிவான பிள்ளைகள், நல்ல குடும்பம். ஏமாப்பா ஒரு கவலையா இருக்கிய, இல்லைங்க சொல்லுங்களேன் பரவாயில்ல, ஒரு தம்பி மாதிரி தானே சொல்லுங்களேன், என்ன பிரச்சனை, வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, சொல்லுங்களேன் பரவாயில்ல அப்படின்னா எடுத்து விட்டாருன்னு வச்சுங்களேன். மூசா அலை இஸ்லாம் காலத்திலே இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வர எவ்வளவு பிரச்சனை நடந்து எல்லாத்தையும் சொல்லிடுவார். கொண்டாட்டி பிரச்சனை, புள்ள பிரச்சனை. ஏன்னா மனுஷன்ட்ட இதுல வீக். யாரையும் போய் சீக்கிரமாக அணுக வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அந்த குடும்பம் அவருடைய பர்சனல போய் டச் பண்ணும் அப்படின்னு சொன்னா ஆளு சர்றன்னு இறங்கிடுவாங்க. இன்னைக்கு உலக லெவல்ல ஒரு காகிதாவே குள்ளியா வச்சிருக்கான். காகிதத்தே குள்ளியா, காகிதம் அப்படின்னு சொன்னா ஒரு தீம், அதாவது வெளியே உள்ளவர்களுக்கு தெரியாது தேர்ட் பார்ட்டிக்கு. ஆனா மேல்மட்ட லெவல் ஒரு பெரிய பெரிய கம்பெனிகளை நடத்துகிறவர்கள் தொழிலதிபர்கள் இதே போன்றவர்களுக்கு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான். என்னன்னா பெரிய பெரிய கம்பெனியினுடைய முதலைகள் முதலாளிகள் இவர்கள் எப்படிப்பட்ட கொள்கை உள்ளவர்கள், இவர்கள் இடத்துல எந்தெந்த தன்மைகள் இருக்கும்னு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. இவர் வந்து ஆண்மை தன்மை படைத்தவரா, ஆண்மை தன்மைனா இல்ல ஆம்பளையா தான் இருப்பாங்க. அவரிடத்துல மிகுந்திருக்கிற குணம் எது, பெண்மை தன்மை. சில பேர்கிட்ட வந்து பாசம் மிகுந்திருக்கும் ஆணாக இருந்தாலும் ஆணிடத்தில ரெண்டு பண்புகள் கலந்திருக்கிறது, ஆண்மை தன்மையும் இருக்கிறது பெண்மை தன்மையும் இருக்கிறது. அல்லாஹ் பாதி பாதியாக படைத்திருக்கிறார். சில பேர்கிட்ட என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஆண்மை தன்மை மிகுந்து பெண்மை தன்மை குறைந்திருக்கும். அப்ப அதிகார வரம்புகள் இருக்கும் அவரிடத்துல, அவர் நிர்வாகம் செய்வதற்கு தகுதியான ஆணாக இருப்பார். சில பேரிடத்தில் பெண்மை தன்மை மிகுந்து ஆண்மை தன்மை குறைந்திருக்கும், அவரிடத்திலே பாசம் இருக்கும் பிரியம் இருக்கும். அப்ப அந்த நேரத்தில் அங்க போய் தொழில இறங்கினார் அப்படின்னு சொன்னா சில பேர் அழுதுகிட்டு முன்னாடி வந்து நிக்கும் போது போய் பல மேனேஜர் நம்ம பாக்குறோம் இல்லையா, கொஞ்சம் இறங்கி அண்ணே கால பிடிக்கிறேன் சார் பிரச்சனை, சரி 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 போ நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். இதே மாதிரி தான் பெண்கள் இடத்திலே பெண்மை தன்மையும் இருக்கும் ஆண்மை தன்மையும் இருக்கும். இது உலகம் இன்னைக்கு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு. அல்ல அந்த ரெண்டையும் வச்சிருக்கான். ஒரே பெரிய ஆண்மை தன்மை மட்டும்தான் ஆணிடத்தில் இருந்தது என்று சொன்னால் உலகம் வாழ முடியாது. அவ்வளவு கர்ம கொடூரன் ஆயிடுவான் இவன். இவனுடைய நிர்வாகி திறமைக்கு எதுக்கு யாரு பொம்பளை எல்லாம் எப்படி ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னா அப்படியே ஒரே அப்போ நிலைமை எங்க போகும்னு சொல்ல முடியாது. அதனால அல்லாஹ் பகிர்ந்து வைத்திருக்கிறான். இப்போ இதை என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா அந்த பெரிய பெரிய தொழிலதிபர்களுடைய மனோநிலைகள் எப்படி இருக்கிறது ஆராய்ச்சி பண்ணி அவன் வச்சிருக்கான் கையில. இப்ப இந்த ஆள் எப்படி பிசினஸ் டீலிங் வர்றான் அப்படின்னு சொன்னு அவனை பத்தி முன்னாடியே லிஸ்ட் அவுட் போட்டுறான். இவனிடத்துல எந்த தன்மைகள் பொதிந்திருக்கிறது, வந்தா இவனை எப்படி டாக்டிக்ஸ் உலகத்துல நடக்குது துணியால நமக்கு தெரியாது. அப்ப என்ன செய்யலாம், அவனிடத்துல ஆண்மை தன்மை மிகுந்து அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொம்பளை உள்ளதில் வேற எதையாவது தள்ளி என்னத்தை செட்டிங் பண்ண முடியுமோ அப்படி செட்டிங் பண்ணி காரியத்தை முடிச்சிடறான். அல்லது வேறு மாதிரியான தன்மைகள் இருந்தது என்று சொன்னால் அதுக்கு தகுந்தது மாதிரி சாலம் போட்டு நடிச்சு வேலையை முடிச்சிடறான். காகிதையே புள்ளியா, இது வெளியே தெரியாத சில சட்டங்கள் ஆனால் நடைமுறையிலே நடைமுறைப்படுத்தப்படுகிற ஒரு சட்டம். அதனாலதான் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா சில பேரு போன உடனே இன்டர்வியூ எடுக்காம இன்டர்வியூல எடுத்துருவாங்க எப்படின்னு கேட்டா அந்த ஆளுகளுக்கு இந்த நுணுக்கங்கள் ஒரு மனிதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று எடை போட்டு பார்க்கிற தன்மை. ஒருத்தன் பேச்சு அவனுடைய ஸ்டைல் அவன் உட்காருகிற விதம் அவர் தொடுகிற விதம் வெயில வச்சிருக்கிற விதம் இதை பார்த்த உடனே முடிவு பண்ணிடுறான் இப்படிதான் இருப்பான். அப்போ இந்த ஒரு மனிதனை எடை போடுவதற்கு இப்படி உலகத்தில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு தெரியாதா, இது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அதனால அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று கேட்டால் பர்சனலா தொடறான். இந்த இடத்துல என்ன செய்யறான் பர்சனல், இவ்வளவு நேரம் வானத்தை படைத்தேன் பூமியை படைத்தேன் உங்களுக்கு அது செஞ்சிருக்கேன் இது செஞ்சிருக்கேன் உலகத்துல பூமியை பாருங்க எவ்வளவு வந்து நம்ம உங்கள் வாழ்வதற்கு சமமான இடமாக ஆக்கி இருக்கிறோம். இது கடலை போன்று ஆக்கி இருந்தால் நீங்கள் மிதந்து கொண்டே தூங்குவீர்கள் உங்களால் தூங்க முடியாது. இது கடல் பாறைகளை போன்று கற்பாறைகளை போன்று ஆக்கி உங்களை அதாவது பெரிய பெரிய மலைகளை போன்று ஆக்கி இருந்தால் உன்னால் படுத்துங்க முடியாது. இருக்கு உன் வசதிக்கேற்றது போன்று நீ எப்படி படுத்துறங்கினால் மென்மையாக இருக்குமோ இது தண்ணீர் போன்றுமல்ல இது மலை போன்றுமல்ல அப்படி ஆக்கி இருக்கிறோம். உனக்கு அதுல சோறு இருக்கிறது சாப்பாடு இருக்கிறது நீ வாழ்வதற்குரிய இடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது உன்னுடைய வசதிக்கு தகுந்தது போல நீ பயன்படுத்துவது கொண்டு இருக்க வேண்டும். அது பெரிய பாறையா இருந்துச்சுன்னா உன்னால வெட்டி எடுக்க முடியாது. அதனால நீ நோண்டா நோன்ற அளவு விட்டு கொடுக்குறோம் பூமிய. பூமி விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கீங்க என்னால நோண்ட முடியாது. மனசு என்ன செய்ய முடியும்? அப்போ நீ அதிலே விதைகளை பதிகிற போது அதில் இருந்து வெளியே வருகிற தன்மைகளை பூமிக்கு நாம் அறிவித்துக் கொடுத்தோம். ஓ சொந்த சொத்து இல்ல, பெரிய பெரிய பாதாள இரும்புகளை உள்ளே போட்டு அடைத்தோம் என்று சொன்னால் சில வருடங்களிலே மக்கி அதை சாப்பிட்டு விடுகிற அந்த பூமி இருக்கிறதே நீ போடுகிற விதையை மட்டும் ஒன்றுக்கு நூறாக வெளியாக்கி தருகிறது. அறிவை யார் கொடுத்தா? இதெல்லாம் நான் கொடுப்போம். ஒன்ன கொண்டு போய் கொஞ்ச நாள் கழிச்சு உள்ள வச்சாலே ஒன்ன ரெண்டாக்கி வெளியே தர்றது இல்ல, ஒன்னு மண்ணோடு மண்ணாக மக்கி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்களை போய் பார்த்தா எதுவுமே கிடைக்கிறது இல்ல. இந்த எலும்பு யாரோடது? தலை எலும்பு, ஏதாவது எலும்பு கிடக்கும். இது எல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி சாய்ந்து விடுகிறது. ஆனால் நீ சாதாரணமா ஒரு தோண்டி ஒரு உதய விதையை அல்லது ஒரு நெல்மணியை உள்ளே பதித்தால் அது நூறாக வெளியே வருகிறது. தென்னை மரத்தை பதித்தால் உனக்கு 1000 காய்களை கொடுக்கிறது. நாம் கட்டளை, இதெல்லாம் நாம் அமைச்சு வச்சிருக்கோம். இவ்வளவு நேரம் வெளியிட்டு வந்துட்டே இருந்தோம். இவ்வளவு சொன்னாலும் இந்த பயலுக்கு புரியவே மாட்டேங்குதே, இவ்வளவு சொன்னாலும் இந்த ஆளுக்கு அவ்வளவு விளைவிக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய பர்சனலை கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறான்? குந்தும் அம்வாதன் ஃபஹயாக்கும் ثم يميتكم ثم يحييكم ثم اليه ترجعون குந்தும் அம்வாத். அட, வானத்தை பத்தி பூமியை பத்தி பேசி கூட அப்படி விளக்கம் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? குந்தும் அம்வாத், நீங்கள் மையத்தாக இருந்தீர்கள், இல்லாமல் இருந்தீர்கள். ஃபஹயாக்கும், அவன் உங்களை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு விதமாக மனிதனாக ஆக்கி வெளியாக்கினான். சும்மையுமீத்துக்கும், அதன் பின்னால் அவன் உங்களை மரணோடைய செய்வான். சும்மை யுகிக்கும், அதற்கு பின்னால் அவன் உங்களை உயிர்ப்பிப்பான். சும்மை இலகி துருஜாவும், அதன் பின் நீங்கள் அவன் பக்கமே திரும்ப வேண்டியிருக்கும். நீங்கள் இல்லாமல் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை கொண்டு வந்தான். இந்த கருத்துல யாருக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது. 30 வயதுள்ள ஒரு மனிதர் ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு முன் எங்க இருந்தார் யாருக்காவது தெரியுமா? 50 வயதுள்ள மனிதர் 80 ஆண்டுகளுக்கு முன் எங்க இருந்தார் யாருக்காவது தெரியுமா? தப்சீர்களில் எழுதும் போது எழுதுகிறார்கள், உங்களுடைய ஒவ்வொரு செல்லும் உலகத்தினுடைய சாப்பாடுகளில் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் பரத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க வந்து துபாயில சாப்பிட்டு இருக்க சாப்பாடில் எத்தனையோ சாப்பாடுகளில் அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை எழுதி வைத்திருப்பான் தெரியாது. விஞ்ஞானம் ஒத்துக்குது. எப்படிங்க குழந்தை எப்படி வருது? குழந்தை எப்படி வந்தது? உங்களுடைய ஆசைகளை தீர்த்து, அந்த ஆசையை தீர்த்துக் கொள்வதற்கு சக்தி எங்கு வந்துச்சு? நீங்கள் சாப்பாடுகிற உணவு கவனங்கள் உங்களுக்கு குழந்தை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கடல் கடந்து உங்களை குகையில அடைத்து வந்து அதை அந்த இடத்திலே போய் உன்னை சாப்பிட வச்சு அந்த சாப்பாட்டுக்கு உன்னை நசீவாக்கி அந்த சாப்பாட்டிலிருந்து அந்த சக்தியை பிரித்தெடுத்து கொடுத்து உன்னுடைய மனைவியோடு நீ சேருகிற போது அந்த சக்தியிலே அதன் மூலமாக இந்த குழந்தையை உயிர்ப்பிக்க செய்கிறார். சாப்பாடு எங்கு கிடைச்சு? துபாயில சாப்பிட்ட சாப்பாடு, மெட்ராஸ் ஏர்போர்ட்ல சாப்பிட்ட சாப்பாடு, கேரளால திருவனந்தபுரத்துல சாப்பிட்டு யாருக்காவது? இப்ப நாம் கேட்கிறோம், நீங்கள் எங்கே இருந்தீர்கள் அப்போது? கேரளால உள்ள டீ கடையில இருந்தியா, துபாயில உள்ள அப்பா கடையில இருந்தியா, அல்லது துபாயில உள்ள வேற கடையில இருந்தியா? எங்க தெரியும்? நீ ஒன்றும் இல்லாமல் இருந்தாய். அதுவும் ஒன்றுமே உன்னை பற்றி அதுவரை லாஷை எதுவுமே தெரியாது. உஜூதிலே ஆக்கினான், அல்லாஹ் வெளியிலே கொண்டு வந்தான் உன்னை, இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினான். குந்தும் அம்பா, நீ மையத்தாக இருந்தாய், எதுவுமே தெரியாமல் இருந்தாய். உன்னை பற்றி உனக்கே தெரியாது. லைவுகளினுடைய விஷயமாக, மறைவுகளினுடைய விஷயமாக மனிதன் எவ்வளவோ பேசுகிறான், எவ்வளவோ இன்றைய அறிவியலுடைய வளர்ச்சியில எதெல்லாம் பற்றியெல்லாம் பேசுகிறார். வானம், பூமி, நம்ம அடிக்கடி சொல்லுகிற கேலாக்சி, ஆனால் அதே விஞ்ஞானிகளை கூப்பிட்டு அடே இங்க அப்பா, நீ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பாப்பா இருந்தியன்னு கேட்டா யாருக்காவது சொல்ல முடியுமா? சரி, நல்ல வாயுபத்தில இருக்கிற போது இப்படி சாப்பிட்டு எனக்கு கிடைச்சிச்சு குழந்தை, அல்ல திடகாத்திரமான உடம்பு, திருமணம் முடிஞ்சு குழந்தை பிறந்துருச்சு. சில பேருக்கு திடகாத்திரமாக இருக்கும் போது குழந்தையே இல்லை, 30 வருஷம் கழிச்சு புள்ள பிறக்குது. அப்ப அவரும் ஹான் இருக்காரு, அந்த மனைவியும் அதற்கு தகுதி இருக்குமா என்னன்னு தெரியாது. குழந்தை வரும், பெற்றெடுக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவருடைய மகளுக்கு திருமணம் முடிந்து மகளுக்கும் குழந்தை பிறந்திருக்கிறது, அவருக்கும் குழந்தை பிறந்திருக்கிறது. வீட்டுக்கு போனா 2 தொட்டில அடிக்க, இது ஏன் புள்ளி என்னோ சொல்லிச்சிருக்கிறார். ஏன் புள்ளி என்ன சுமதங்களை சிந்தித்து பாருங்கள், எங்கிருந்து வந்தது? கூவத்து இருந்துச்சு, பாலிமம் இருந்துச்சு, இளமை இருந்துச்சு, பெத்தெடுத்துட்டாரு. 40 வயசுக்கு மேல, 50 வயசுக்கு மேல எது இடம் கொடுக்கும், எது இடம் கொடுக்கா தெரியாது. அப்போ இதை தருவதற்கென்று உங்களுடைய உடம்பிலே அல்லாஹ் தஆலா சேர்த்து வைத்திருக்கலாம், நசீம்களை வைத்திருக்கலாம். நீங்கள் எங்கே சாப்பிட்டு சாப்பாடிலிருந்து உங்கள் குழந்தை உருவாகும் உங்களுக்கு தெரியாது. அப்போ விஞ்ஞானிகளும் கூட அவர்களை பற்றி கேட்டால் தலை சுத்தி போறான், எங்கேன்னு பாபா
அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிற போது மனிதர்களை படைத்த விஷயமாக பேசுகிற போது பல்வேறு விஷயங்களாக சொல்லிக் கொண்டு வருகிறார். திருக்குர்ஆனில் ஒரு ஆயத்தில் கேட்கிறார், நபியே நீங்கள் அந்த மனித ஜனகோடிகளை பார்த்து கேளுங்கள், அந்த மனிதன் எவன் ரப்பை மறுத்துக் கொண்டிருக்கிறானோ அவனை பார்த்து கேளுங்கள், எதுவும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் தானாக நீ வந்து விட்டாய் அப்படின்னு நினைச்சுக்கிட்டியா? அம் ஹுமுல் காலிக்கும், அல்லது அவர்களே படைத்துக் கொண்டார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா? அடுத்த ஆயத்தில் உடனே கேட்கிறான், அம் கலப்புசமாவாத்தி வல்லார், அல்லது அவர்கள் வானங்களையும் பூமியையும் படைத்தார்களா? ஒண்ணுமே இல்லாம திடீர்னு வந்து வானத்தில் இருந்து குதிச்சுட்டான். இன்னைக்கு இயற்கைவாதிகள் பேசுகிறார்கள் அல்லவா, கடவுள் கடவுளை நம்பியவன் முட்டாள். இப்ப நீங்க எங்க இருந்து பாப்பா வந்தீங்க? நாங்கெல்லாம் இயற்கையில அப்படி வந்துட்டோம். இயற்கையில வரணும்னா மரம் இல்லாமல் மாங்காய் காய்க்குமா? இது என்ன மந்திரத்தில் வர வேலையாது? உன்னுடைய தாயும் தந்தையும் இல்லாமல் ஒன்னா உலகத்தில் வர முடியுமா? ஒன்றும் இல்லாமல் நீ எங்க இருந்தோ வந்து விட்டாயா? அல்லாஹ் கேக்குறான் அந்த இயற்கைவாதிகளை பார்த்து, அம் ஹுமுல் காலிகூன், அல்லது அவர்களே அவர்களை படைத்துக் கொண்டார்களா? எனக்கு முடி இப்படி ஸ்டைலா முன்னாடி தொங்கணும், கை நல்ல புஜபலமா இருக்கணும், நான் நல்ல ஹைட் டால், என்னுடைய வந்து ஹேர் வந்து நல்ல இதா இருக்கணும், கண்ணு வந்து அப்படி இருக்கணும், இந்த ஸ்டைல இருக்கணும், என்னுடைய உடல் வாகுகள் இப்படி இருக்கணும், யாராவது முடிவு செஞ்சுக்க முடிஞ்சா? நீங்க உங்களை நீங்க முடிவு செஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்ப அழகா இருக்கீங்க, உலகத்துல யார் பார்த்தாலும் உங்களை பார்த்து கண் வைக்கிறார்கள். உடனே சொல்றேன், நீங்களா படிச்சுட்டு ஒருத்தர் அசிங்கமா இருக்காரு, என்ன எப்படி இருக்கான்? வரலாறிலே இலக்கியத்திலே படிக்கிற போது அபுல் அத்தாகியா என்று நினைக்கிறேன் ஒரு மனிதர் இருந்தார், மிகப்பெரிய எலக்வியன்ட், இலக்கியவாதி, அரேபிய இலக்கிய இலக்கியத்திலே மிகச் சிறந்தவர், தேர்ச்சி பெற்றவர். அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி எழுதுகிற போது எழுதுகிறார்கள், அவருக்கு பல்ஜிங் ஐஸ், கண்ணு வெளியே வந்திருக்கும், ஊசா கண்ணு ஊசா, பல்ஜிங் ஐஸ், கண்ணை கரேன்னு இருப்பார், உதடு இவ்வளவு பெருசுல தொங்கும். இவருடைய வரலாறு அப்பாசியா பெரிய லிட்ரேச்சர்ல, அப்பாசியா பீரியட்ல அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்தில் இவர் மிகப்பெரிய இலக்கியவாதியாக வருகிறார். இவருடைய பெயர் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டு இன்றைய காலம் வரை எல்லா யூனிவர்சிட்டிகளிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய வரலாறு என்ன? அவருடைய தோற்றம் இப்படித்தான் இருக்கும். எந்த அரசருடைய அவைக்கு போனாலும் முக்காடு போட்டுதான் போவார், நெக்காப். அப்போ ஒரு அரசர் வந்து பள்ளிக்கூடத்திலே தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும், தன்னுடைய அரசு குமாரர்கள் சிறந்து விளக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மனிதரை கூப்பிட்டு அனுப்புகிறார். ரொம்ப பெரிய இன்னைக்கு இலக்கியவாதியா இருக்காரு, இவற்றை படிக்க வச்சா நம்ம பிள்ளைங்க அரபியினுடைய இலக்கியத்தை கரைத்து பிடிச்சிருக்க போய் அவர் கூட்டிட்டு வாங்க. அவர் சொன்னார், எதுக்கு கூப்பிட்டாரு அரசர் பிள்ளைகளுக்கு? நான் வரமாட்டேன், அரசருக்கும் வந்துருச்சு, நான் கூப்பிட்டு அனுப்பி வராமல் இருப்பதா? அவ்வளவு பெரிய ஆளு அவனுக்கு மண்டகடமா எழுத்துட்டு நிறுத்தினாங்க. அரசர் பார்த்தாரு, யார கூப்பிட்டு சொன்னேன், யார கூப்பிட்டு வந்திருக்கிய, யார கூட்டிட்டு சொன்ன, யார கூட்டிட்டு வந்திருக்கிய, நீங்கள் அழைத்து வர சொன்ன இவர் தான் அரசரே. பார்த்தாரு, இவர் என் பிள்ளைகளுக்கு பாடமே நடத்த வேணான்ட்டாரு. இவர் இருந்தா இவரை பார்த்து முதல்ல பிள்ளைங்க பயந்துகிட்டுதான் இருங்க. இவருக்கு எப்படி அவ்வளவு நேரம் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசிக் கொண்டிருந்த அந்த அரசர் உடனே பார்த்தோம்னா அப்படி வேணாம். அப்போ ஏதோ ஒரு தகுதி இதற்கு இருக்கிறது. நாம் நம்முடைய உடலை சமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் யாரும் அப்படி அசிங்கமா சமைச்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருப்போமா? இன்னும் என்னால முடிஞ்சா நல்லா ஸ்டைலிஷ், ஹைட், வெயிட் நல்லா சரியா வச்சு என்ன, அவர்களை அவர்களே படைத்துக் கொண்டோம் என்று பிரகடனப்படுத்துகிறார்களா? இல்லையே, அப்படி இருந்திருந்தால் அவர்களை இன்னொருவராக அவர்கள் படைத்திருக்கலாமே. அம் கலப்பு சமாவாதி வல்லாரும் பல்லா யூக்கினோம், அல்லது அவர்கள் வானம் பூமியை படைத்திருக்கிறார்களா? மாறாக அவர்கள் அதை நம்பவில்லை, பல்லா யூக்கினோம். அதன் மீது அவங்க ஈமான் கொள்ளல, அதான் பிரச்சனைங்க. அப்போ அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹு தஆலா மனிதனை பற்றி பேசுகிற போது தொடர்படியாக பேசிக் கொண்டு வருகிறார். அதிலே ஒரு ஆயத்திலே சொல்லுகிறார், திருக்குறானினுடைய வசனம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகபட்சமான பள்ளியாத்தல்ல இந்த சூறாவை ஓதுவாங்க, அதுல அல்லாஹ் கேட்கிறான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மின தஹரி லம் யக்கும் ஷய்யம் மதுக்கூரா, என்ன மனிதனுடைய மனிதனின் மீது காலத்தினுடைய அப்படி ஒரு பகுதி வந்திருக்கிறதா? இளம் இயக்கும்
ஒரு காலத்திலே அந்த மனிதன் இருந்தான், செய்யம் மதுக்கூரா, நினைவு கூறப்படாத, பேச ஒன்னும் சொல்லுவதற்கு இல்லாத, அட்ரஸ் இல்லாத ஆளுங்கிற அப்படி இருந்தான். இந்த ஆயத்தை சொல்லும் போது நினைவு வருது, இந்த ஆயத்தை ரொம்ப பேருக்கு பிடிக்கும். இந்த ஆயத்தை சொல்லும் போது சொன்னாரு, அதர இந்த இவர் வந்து பங்காளி அதிர்த்து நல்ல மனுஷர், ஏங்க அப்படின்னு எங்க ஊர் அடிக்கடி தொழில சொல்றாரு, எங்க ஊரையா தொழுவையில வெளி வார்த்தையில பேசுறதுக்கு அனுமதி இல்லையா? ஹுங்கூரை எப்படி சொன்னாரு, காசுக்கு குடுத்தீங்களா? அவரு மதுக்கூர் மதுக்கூர் டெய்லி ஓதுவார் அதற்கு. அப்ப மதுக்கூர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு தேடி பார்த்தா அவன் தான் இந்த அல்லாஹ் கேட்கறான், செய்யம் மதுக்கூரா, நினைவு கூறுவதற்கு தகுந்த அளவு கூட இல்லாம அட்ரஸ் இல்லாம இருந்தேங்கிறான், எதுவுமே இல்ல. லாசி அப்துல் காதர் பாய் இன்னைக்கு நல்லா உயர்ந்து வளர்ந்து பெரிய பணத்துக்கு சொந்தக்காரர் ஆகி நீங்க தெரிஞ்சு போட்டுக்கிட்டு இருக்காரு. 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்துல் காதர் பாய் எங்க இருந்தார், எப்படி இருந்தார், வேறு ரூபத்தில் எங்க எங்கயோ இருந்தார், சோத்துல இருந்தார், மலையில இருந்தார், மண்ணில எதிரெல்லாம அல்லாஹ் வச்சிருந்தான். அந்த அதையெல்லாம் ஒன்றாக எடுத்து உருவமாக ஆக்கி எல்லாம் வெளியே தருகிற போது அப்துல் காதர் பாய் பெரிய பணக்காரர் ஆயிட்டார். அது அல்லாஹ் கேட்டான், ஒன்றுமில்லாமல் இருந்தார். அடுத்தடுத்த ஆயத்துகளில் அல்லாஹ் பேசுகிற போது பேசுகிறான், நாளையில் அல்லாஹு தஆலா உங்களை மீட்டுக் கொண்டு வருவான், லா ரைபதி, இதிலே சந்தேகம் இல்லை. இதை பத்தி அதிகமான மனிதர்கள் புரியாமல் இருக்கிறார்கள். இன்னொரு இடத்துல திருக்குறானினுடைய வசனம் சொல்லுகிறது, கியாமத்தினால அல்லாஹு தஆலா வர்ணித்து காட்டுகிறான். பல்வேறு ஹதீஸுகள், பல்வேறு ஆயத்துகள் மூலமாக அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளில் என்ன என்ன நடக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வினுடைய திருவேதமும் நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றன. கியாமத்தினால என்ன நடக்கும், எல்லா விஷயத்தையும் அல்லாஹு தஆலா போட்டு உடச்சு வச்சுட்டான். சொர்க்கம் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கும், போன வாரம் கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஹதீஸ்ல சொல்லும் போது சொன்னோம், கியாமத்துடைய நாளையில் மனிதர்கள் அவர்கள் தலை மீது நடந்து போவார்கள். ஹதீஸ்ல வருது, சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லல, என்ன இயற்கைக்கு மாற்றமாக இருக்கிறது, மனிதன் தலை மீது நடப்பானா, காலில் தானே இதுவரை நடந்து போக நான் பார்த்துருப்போம், தலை மீது நடப்பாளா அப்படின்னு எப்படி நடக்க முடியும், யார சொல்லலாம். இன்னைக்கு உலகத்தை கூட சில அந்த சாம்பியன்ஸ் வேற ஏதாவது செய்யறவங்களை பார்க்கணும், 2 கையும் கீழே ஊட்டிட்டு காலை மேல தூக்கிட்டு கையால நடந்து போயிட்டு இருக்கான், அது முடியும். அப்ப கையை கீழே ஊட்டி காலை மேல தூக்கி நடந்து போவாங்களா, எப்படி நடப்பாங்க? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடே கப்பா, இந்த காலை கொண்டு நடக்க வைத்த எந்த ரப் இருக்கிறானே அவன் தான் தலையை கொண்டு நடக்க வைப்பான். முகம் குப்பற, காலுக்கு யார் சக்தியை கொடுத்தா, இந்த கால் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று யார் சொல்லி கொடுத்தார், சதை துண்டு அதுல ஜாயின்ஸ் போட்டு அதுல இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு, எல்லாரும் ஒரே மாதிரியா நடக்கிறோம், காலு நடக்க வேண்டும் என்பது காகிதவை குள்ளியாவாக இருந்தால், இது வந்து ஜென்ரல் லாவா இருந்துச்சுன்னா எல்லாம் ஒரே மாதிரி நடக்கணும். உங்க வீட்டுல எடுத்து பார்த்தோம்னா உங்க அத்தா நடக்கிறது ஒரு டிசைன், புள்ள நடக்கிறது ஒரு டிசைன், ஏதாவது ஒரு புள்ள ஒரே அத்தா மாதிரியே நடக்கும், அடுத்தடுத்த பிள்ளைகள் பார்த்தா வேற வேற மாதிரி நடக்கும், அம்மா நடக்கிறது ஒரு டிசைன், சாமான்யமான விஷயம் அல்ல. ஏன் அவருடைய காலத்தில் சில எலும்புகள் இருந்தது, நடையை வச்சு ஒருத்தரை பத்தி முழுசா சொல்லுவாங்க, ஒருத்தரை பத்தி முழுசா சொல்லுவாங்க, அவருடைய காலை மட்டும் வைத்து அவரை முழுதாக சொல்லுவார்கள். ஹதீஸ்ல வருகிறது, ஒரு நபித்தோழர் படுத்து தூங்கி கொண்டிருந்தார், அப்ப வந்து அவர் இப்படி காலை பார்த்து சொன்னார், இவர் இவரோட மகன் இல்ல அப்படின்னு கேட்டார், முகத்தை பார்க்கல. நம்ம ஊர்ல எதை பார்த்து சொல்லுவாங்க, முகத்தை பார்த்தா கூட இன்னைக்கு நம்ம துபையில வாழ்கிற பல மக்களுக்கு யார் ஊர்ல இருக்காங்க தெரியும், எல்லாம் புதுசா போய் இடம், யாருங்க ஒரு பெரிய பையனாக, யார் இந்த பையன், அப்துல் காதர், அப்துல் காதருக்கு இவ்வளவு பெரிய பையலா, அப்துல் காதரே நான் இப்படி பார்த்தது இல்ல. ஆமா, நீங்க 28 வருஷம் கழிச்சு போனா துணியால வேற என்ன இருக்கு, கிளம்பிட்டாங்கிறது துபாயை விட்டுட்டு போன வருஷம் போகும்போது கூட தாவதி எடுத்து முசாபத்தான் போனா, குறையாக சொல்லுகிறேன் என்பதற்கல்ல. இப்படி பல பேர் முசாஃபா செஞ்சுட்டு போறாங்க, வரமாட்டேன் இருக்குங்க. ஆனா பார்த்தா ஒரு ஆறு மாதத்துல திரும்ப துபாய் பாராங்கிறது. ஒருத்தர் சொல்லும் போது சொன்னாரு, நான் ஊருக்கு போறேங்க அப்படின்னு சொன்னேன். நான் முடிச்சுட்டு போயிடலாம், ஊர்ல போய் சேர்த்துக்கலாம். அப்ப அவர் சொன்னாரு, நரிவாளை பிடிச்ச கதை துபாய்க்கு வந்த கதை முடிஞ்சு போச்சு, உங்க தலையெழுத்து நரிவாளை எவன் பிடிச்சிட்டாலும் விடவும் முடியாது, பிடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, அது ஒரு ஓட்டத்துக்கு பின்னாடியே உழங்க முடியாது, விட்டுட்டோம்னா பிரச்சனை, திரும்ப உழுந்து குதறிச்சுன்னா தாங்க முடியாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, துபாய் உங்களை விடவே விடாது, போனா ரெண்டு மாசம் இருக்க முடியும், மூணு மாசம் இருக்க முடியும். ஆனா அது சொன்னது, அவர் சொன்னது தப்பான கருத்து. இதுவல்ல துபாய் நமக்கு இந்த பாடத்தை சொல்லி தர நாயவாளை பிடிச்ச கதை இல்ல, நம்ம வீட்டுக்கார அம்மாக்கு ஓரளவு ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா கிளப்பிருங்க, இன்னமேட்டு இருந்தா தாங்க முடியாதோ சொல்ல. இந்த ஆள் ரெண்டு 20 நாள் 2 வருஷம் இல்லாம இருந்தா எவ்வளவு சொக்கமா இருந்தோம், 2 மாசம் வந்து சொல்ல கொடுக்கலாம், சரி பொறுத்துக்கிட்டா 3வது மாசம் உட்கார்ந்தா கிளம்புங்க கிளம்புங்க, இருக்கிட்ட மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். அதனால நேத்து நான் ஷக்கீல் ஆலிப்ஷா சொன்ன அளவுக்கு அப்படி இறக்கிற மாட்டேன், என்ன தெரியாது இல்லையா. அப்போ காலை வைத்து கூட அறிகிற அறிவு அந்த காலத்துல இருந்துச்சு. காலை வச்சு நெசப் சொல்லுவாங்க, நெசப் நெசப் என்று சொன்னால் வம்சாவளிகள், இவர் இவருக்கு பிறந்திருக்க வேண்டும், இவர் இவருக்கு பிறந்திருக்க வேண்டும் சொல்லிட்டு போயிருவாங்க. அதுல 7 கூட ஆயிருக்கு, பிரச்சனை ஆகி போயிரும். இவர் இவருக்குள்ள இவரை பார்த்து இவர கால வச்சு நீங்க எப்படி அப்படி சொல்லலாம். அப்போ நடக்கிற அந்த விதங்களை வைத்து கூட ஒருத்தரை முடிவு செய்வதற்கு அறிவுகள் இருக்கிறது. இன்னும் சொல்லும் போது சொல்லுவாங்க, ஆண்கள் நடக்கும் பெண்கள் நடக்கும் வித்தியாசம் இருக்கிறது, அவங்க வச்சு நடக்கிற விதம் வேற, இவங்க வச்சு நடக்கிற விதம் வேற. பாருங்க துணியால கொஞ்சம் அப்படி அல்லாஹ் முத்தாலா எப்படி எல்லாமோ படைத்து வைத்திருக்கிறார். ஒரு குடும்பத்திற்குள்ளே அவர் நடக்கிற நடைவேறு, இவர் நடக்கிற நடைவேறு. அப்போ இது காகிதாவை புள்ளியா அல்ல, இது வந்து முடிவு செய்யப்பட்ட இந்த அதாவது இந்த எண்டட் லா கிடையாது. அதே அல்லாஹ் உங்களை தலை குப்புறவும் நடக்க வைப்பான், முகம் குப்புற அதீஸ்ல வருது, முகம் கீழே இழுத்துக்கிட்டு போகும், முகம் தான் நடக்கும், எப்படி நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் நடப்பதை நயம் சொல்லலாம், வலை வசல்லம் அவர்கள் படம் பிடித்து காண்பித்து விட்டார்கள், இப்படித்தான் நடப்பீர்கள். அப்ப அல்லாஹும் திருக்குறானில் அப்படி சில விஷயங்களை சொல்லுகிறார். என்ன செய்வாங்க, கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் முத்தாலா இந்த மனித சமுதாயத்தை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி வைத்து விட்டு பின்னாடி கேள்வி கேட்பானே, அந்த நேரத்திலே இந்த சமுதாயத்தினுடைய சில மனிதர்கள் சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள், இப்படி சொல்லுவார்கள், ரப்பனா அமத்த நத்தனத்தை அகியைத்த நத்தனத்தை தரப்புனா விதுரூபினா, இப்படி கேட்பாங்களா அல்லாஹ் பார்த்து, ரப்பனா எங்களுடைய ரட்சகனே அமத்த நத்தனத்தை நீ எங்களை இருமுறை நீ மௌத்தாக்கினாய், அகியைத்த நத்தனத்தை நீ எங்களை 2 முறை நீ வாழ்க்கை விடுத்தாய், பட்டரப்னா விதுனூபினா நாங்கள் எங்களுடைய குற்றங்களை இன்றைய தினத்தில் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதன் அந்த இடத்திலே சொல்லுவானா, 2 முறை ஒன்றுமில்லாத நிலைமையில இருந்து எங்களை நீ கொண்டு வந்தாய் இந்த உலகத்திற்கு, திரும்ப மௌத்தாக்கின, திரும்ப உயிர்ப்பிச்ச, அப்போ நாங்கள் 2 தடவை மௌத்தாகானோம், 2 தடவை உயிர்ப்பித்தெழுந்தோம். இது யார் சொல்லுவா, கியாமத்து நாளில் மனிதன் இந்த அளவுக்கு தெளிவா இருப்பான், தாம் 2 தடவை மௌத்தா போனதும் அவனுக்கு தெரியும், தான் 2 தடவை உயிர்ப்பிக்கப்பட்டதும் அவனுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சகோதரர்களை யாரையாவது பார்த்து கேட்கிறோம், பாப்பா நீங்க உங்க அம்மாவுடைய வயிற்றுல இருக்கும்போது எப்படி இருந்தியோ தெரியுமா உங்களுக்கு, சரி உங்க அம்மாவுடைய வயிற்றுக்கு முன்னால் இருக்கும்போது எப்படி இருந்தீங்க யாருக்காவது தெரியுமா, நான் அங்க இருந்தேன் இங்க இருந்தேன் யாராவது சொல்ல முடியுமா. ஆனா வந்திருக்கீங்கல்ல துணியால, ஏதாவது ஒரு வழிவகையில தானே வந்திருக்கணும், சரி முன் இருந்த நிலைமை வேறு, உங்க அம்மா வயிற்றுல இருக்கும் போதுனாலும் யாருக்காவது ஏதாவது தெரியுமா, உங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்ட பின்னால் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரூஹி ஊதிய பின்னால் நீங்கள் அந்த வயிற்றை கூட எட்டி உதைக்கிற போது உங்களுக்கு அப்ப நடந்தது தெரியுமா. ஆனால் கியாமத்துடைய நாளையில் நின்று கொண்டு மனிதன் சொல்லுவான், நான் மையத்தாக இருந்தேன், நீ என்னை உயிர்ப்பித்து அதாவது மனிதனாக ஆக்கினாய், ஜீவனாக ஆக்கினாய், அதற்கு பின் திரும்ப என்னை மரணமடைய செய்தாய், திரும்ப என்னை உயிர்ப்பிக்க செய்தாய் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இன்னும் சில ஆயத்துகளில் அல்லாஹ் சொல்லுகிற போது சொல்லுகிறான், இந்த மனிதனை எந்த நிலைமையில நாம் ஆக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அவனுடைய ஆயத்துகளிலே வருகிறது, மண்ணிலிருந்து நாம் அவனை படைத்தோம், வலக்கது கலக்னல் இன்சான மின் சல்சாலி மின் மின் தீம், சகஜியான மண்ணிலிருந்து இந்த மனிதனை நாம் படைத்தோம். திருக்குறான் சொல்லுகிறது, வலக்கது கலக்னல் இன்சான மின் சல்சாலி மின் தீம்
இந்த சகதியான மண்ணிலிருந்து இந்த மனிதனை நாம் உருவாக்கினோம். இன்னொரு ஆயத்தில் சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன கலக்னாஹும் மின் தீனின் லாசிப், பிசுபிசுப்பான களிமண்ணை கொண்டு இந்த மனிதனை நாம் படைத்தோம். இன்னொரு ஆயத்தில் சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறார், வலக்கத் கலக்னல் இன்சான மின் சம்சாலிம் மின் ஹமயம் மஸ்னூன், தட்டினால் சத்தம் வருகிற கருப்பான அந்த களிமண்ணை, ஓசை தருகிற களிமண்ணை கொண்டு இந்த மனிதனை நாம் படைத்தோம். இன்னொரு ஆயத்திலே வருகிற போது வருகிறது, இதா சவ்வைத்துஹு வ நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி ஃபக்அஊ லஹு சாஜிதீன். இதா சவ்வைத்துஹு, நான் அவனை சீர் செய்த போது, நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, நாம் அந்த மனித பிண்டத்திலே, அந்த மண்ணினுடைய பிண்டத்திலே நம்முடைய ரூஹை கொண்டு ஊதினோம். ஃபக்அஊ லஹு சாஜிதீன், அவர்கள் அவர் அந்த அந்த பிண்டத்திற்கு சஜதா செய்தார்கள் என்பதாகவும் திருக்குர்ஆன் சொல்லி தருகிறது. மண்ணிலிருந்து, களிமண்ணிலிருந்து, சகதியான மண்ணிலிருந்து படைத்தோம் ஒரு ஆயத்து சொல்லுகிறது. இன்னொரு ஆயத்து சொல்லுகிறது, கருப்பான அந்த களிமண்ணிலிருந்து படைத்தோம் என்று சொல்லுகிறது. அடுத்த ஆயத்து சொல்லுகிறது, தட்டினால் ஓசை வருகிற மண்ணிலிருந்து படைத்தோம் என்று சொல்லுகிறது. இப்ப இதை அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மண்ணிலே தண்ணியை ஊற்றினால் சகதி ஆயிரும், அதுக்கு பின்னாடி அது களிமண் ஆயிரும். நம்ம ஊர்ல ஊடு கட்டுவாங்க இல்லையா, முன்னாடி பெரிய இதை கொண்டு வந்து மண் அள்ளி குமிச்சு அதுல ஏறி இருந்து குதிச்சுக்கிட்டு இருப்பாங்க, குதிச்சு அதை பூரா ஆக்கி அதுக்கு பின்னாடி செங்கலை வச்சு வீடு, எத்தனையோ ஊர்ல இப்பயும் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க மண் வீடு. அப்போ அந்த களிமண், அதே களிமண் காய்ந்து விட்டது என்று சொன்னால் அது தட்டினால் சத்தம் வருகிற நிலைமையிலே ஆயிடுது, கருப்பாயிருக்கும், சிவப்பு கருப்பு அந்த கலந்த கலர் ஆயிருது. அல்லாஹ் சொல்றான், இந்த நிலைமையில் தான் நாம் உன்னை படைத்திருக்கிறோம். அந்த களிமண் நீ ஒண்ணு இல்லை, நத்திங். நேற்று சொன்னோம் அல்லவா, இந்த உடம்பு எங்கிருந்து வந்தது, எப்படி செயல்படுகிறது, இன்னும் புரிவதற்கு முடியவில்லை. இதயத்தை அறுத்தெடுத்து விட்டு மணி மிஷின்ல கொடுத்தா மனுஷனுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு, திரும்ப கொண்டு போய் இதயத்தை வைக்கிற போது இதயம் துடிக்க ஆரம்பித்து விடுகிறது. மனிதனுக்கு புரியவில்லை, இந்த இதயம் திரும்ப எப்படி துடிக்க ஆரம்பித்தது, யோசிக்கிறான் எப்படி துடிக்குது. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, விஞ்ஞானத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சியாக இன்னைக்கு இந்த சமூகம் மாறுதட்டி கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லாம் டெஸ்ட் டியூப் பேபி கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் மேல போய் சொல்றான் குளோனிங் கண்டுபிடிச்சிட்டோம். குளோனிங் உலக லெவல்ல அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறான், குளோனிங் செய்யக்கூடாது, அளவோடு ஆடு அதிகமா போயிருச்சு அப்படின்னு சொன்னா எங்கேயாவது பிரச்சனையில போய் முட்டிடும். அளவோடு ஆடு, இதுவரை வேற எதெல்லாமோ கண்டுபிடிச்சுக்கிட்டு இருந்த, இன்னைக்கு மனுஷனையே மனுஷனே நான் உருவாக்குகிறேன் சொல்லி நீ ஆரம்பிச்ச அப்படின்னு சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். வேணாம், உலகம் மறுக்கிறது, செய்ய விட மாட்டேங்களா. டெஸ்ட் டியூப் பேபி இன்னைக்கு உலகத்தில் இருந்துகிட்டு இருக்கு. சரி, இதற்கு டெஸ்ட் டியூப் பேபி எப்படி செய்யறாங்க, அது மட்டும் செய்ய முடியுதே, வெளியே இருந்து ஹயாத்தை கொடுக்க முடியுதே அப்படின்னு கேட்டா, வெளியே இருந்து ஹயாத்தை கொடுப்பதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது. இந்த அம்மா உடல்ல இருந்து சில முட்டைகளை எடுத்து, அத்தா உடல்ல இருந்து சில முட்டைகளை எடுத்து பொருத்தி வைக்கிறான். முட்டை எங்கேயிருந்து வந்துச்சு, இந்த முட்டை இதற்கு தகுதி படைத்தால் முடிவு செய்யறது யாரு, அதுல இருக்கிறது செய்யறது. சில பெயிலியராகவும் போகுது, சில குழந்தைகள் வரவும் செய்கிறது. இந்த முட்டையும் கொடுக்க முடியாது, முட்டை இல்லாம நீ செய்ய பார்ப்போம், உன்னால செய்ய முடியுமா. மனிதன் விஞ்ஞானத்தினுடைய விளிம்பில் இருந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் கியாமத்தினாலினுடைய அறிகுறிகள். சும்மா இல்ல, சும்மா அல்ல அள்ளி கொடுத்து படுத்திருப்பா அப்படின்னு சொல்றதல்ல. இவன் இப்படி எல்லாம் செய்ய 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 காலங்கள் இப்படியே சென்று கொண்டிருக்கும். ஒரு காலம் வரும், மனிதன் சொல்லுவான், ஏ போடா என்ன கடவுள் கிடவுள் பேசிக்கிட்டு இருக்க, நானே மனுஷனை படப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அல்ல ஒரே சேர்த்து தட்டுவான். அத நீ யாரும் நாங்க தெரியுமாப்பா, மண் உன்னால என்ன செய்ய முடியும், அளவு கிடந்து போறிய, லேயரை பாஸ் பண்றிய அப்படின்னு தட்டுறதுக்கு ஒரு வார்த்தை வேண்டாமா, அதுக்கு இதெல்லாம் கொடுத்தான். காலங்கள் செல்ல செல்ல பூமியிலே புதைந்து கிடக்கிற மர்மங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வந்து கொட்டப்படும். மனுஷன் நினைப்பான், நான் வந்து கடவுளாகவே ஆகிவிட்டேன், ரப் ஆகிட்டேன், நான் யாரியா, நான் நினைச்சேன் இப்படி செய்வேன், நான் நினைச்சேன் அப்படி செய்வேன்பா, இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற போதுதான் மனிதனுக்கு உரம் கொடுக்க முடியும். அதனால 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் குளோனிங் நடந்தது தெரியுமா, ஆன்சர் நாளை சிலம்புடைய காலத்துல நடந்துச்சு அப்படின்னா ஒரு ஒருத்தட்ட சொன்ன அந்த சமூகம் ஏற்றிருக்குமா. அந்த காலத்துல போய் ரெண்டு கருமுட்டையை எடுத்து வெளியே வந்து நம்ம உருவாக்கணும் சொன்னா, குழந்தையை உருவாக்க முடியும் சொன்னா அந்த காலத்துல ஏத்துக்குவாங்களா. ஆனால் காலம் நிரூபித்து காட்டுகிறது, வச்சு குழந்தையை உருவாக்கி வெளியே கொண்டு வந்து காட்டுகிறான். இப்ப அதனால் சமூகம் பயப்படுகிறது, இனிஷியல் மாறி போயிருவேன், உலகத்துக்கு தெரியாது, ஆனா இன்சியல் மாறி போயிருங்கள, அது ஒத்துக்கிறான்ல, சமூகம் அங்கீகரிப்பதல்ல. ஐயோ வேணவே வேணாம், எனக்கு குழந்தை இல்லாம இந்த கணவனோடு நான் இருந்தாலும் இருப்பனை தவிர அப்படி ஒரு நிலைமையை சொல்லி நான் அந்த குழந்தைய இந்த சமூகத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு நான் பிரியப்படவே இல்லை. ஏன் வேண்டாங்கிறீங்க, வெட்டுக்குங்களே பரவாயில்லையே, ஒத்துக்க மாட்டான் மனுத்தேன். சித்தி அசிங்கம் கேவலம், இனிஷியல் மாறுதில்ல, யாரு தான் ஒத்துக்குவா? அப்ப இவன் கொண்டு போறது இவனுக்கே புதைக்கும், மனுஷனுக்கு ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது. அவனுடைய அறிவு, அவனுடைய சமூக நிலை அங்கீகரிக்க மறுக்கிறது. அப்போ அந்த ஏதாவது அல்லாஹ் முன்னால் படைத்து வைத்திருந்ததிலிருந்து ஒரு பொருளை எடுத்து ரெண்டையும் கடக்கும் போது இப்படி கிடைக்குதுங்கிற புதிய 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 அறிவுகள் கிடைக்கிறதே ஒழிய இவன் கண்டுபிடிப்பதில்லை. அப்போ இதற்கு அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹு தாலா கொண்டு போய் மண்ணில் இறக்கணும்னு கொஞ்ச காலத்துல மண்ணோடு மண்ணாக மனிதன் மக்கி போய் விடுகிறார். இது பாடம் சொல்லி தருகிறது. பாப்பா இங்க இருந்தா வந்தீங்க, இங்கேயே போயிட்டீங்க, வார்த்தையினுடைய நயத்திலே சில வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஆயத்தில் அல்லாஹ் முத்தாலா சொல்லும் போது சொல்லுகிறார், குந்தும் அம்பா தன் பாகியாக்கும், நீங்கள் மௌத்தாக இருந்தீர்கள், பாகியாக்கும், நாம் உங்களை உயிர்ப்பித்தோம், சும்மயுமீத்துக்கும் சும்மயுமீக்கும், அதன் பின் உங்களை மரணமடைய செய்து திரும்ப உங்களை உயிர்ப்பிக்க செய்வோம். இந்த இடத்துல தான் டக்கரா வந்து நிற்குது. என்ன புரிஞ்சு, முதல் ஆயத்தில் ஆராய்கிறார்கள் எப்படி வந்துச்சு. அப்போ இதுக்கு விடை சொல்லுகிற போது தப்சீர்களில் எழுதப்படுகிறது, குந்தும் அம்பாத்தம் பாகியாக்கும், நீங்கள் மையத்தாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை இந்த உலகத்திலே ஜடப்படுத்தினான், உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினான், கொண்டு வந்தான். அப்போ அதுல எங்கேயோ திரண்டிருந்த அந்த மனிதனுடைய அந்த செல்லுகள் மற்றதெல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்திலே அவனை அந்த மையத்திலிருந்து கொண்டு வருவது கொஞ்ச நேரம், அது நல்ல பாசில, அதை அல்லாஹ் பிரிக்கவில்லை. தாயினுடைய கருப்பறைக்குள்ளே உள்ளே இறங்கிட்டான் அந்த மனிதன், வளர ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால் உடனே வெளியே வந்துடுறான், முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையினுடைய காலம், குழந்தை ஜனித்து அதன் பின்னால் உயிராகி வெளியே வருகிற அந்த காலம் இருக்கிறதே தொடர்படியான காலம். குழந்தை உருவாகி 10 மாசத்துக்கு மேல தானா வெளியே வந்து, இது வந்து அதாவது உலக நியதி இப்படித்தான் வந்துடும். அப்போ உயிராகி உடனே வெளியே வந்து விடுகிறது. அதனால்தான் சொன்னா யுமீத்துக்கும் அம்மாத்தன், இதுல பிரிவின கிடையாது. ஆனா ரெண்டாவது விஷயத்தை சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், அம்பாத்தன் பாகையாக்கும், சும்மா யுமீத்துக்கும் சும்மா யுமீக்கும். அந்த சும்மா சும்மானு போடுறது எதுக்கு அப்படின்னு சொன்னா, இலக்கணத்தினுடைய அடிப்படையிலே சும்மா அப்படின்னு ஒரு இடத்துல போட்டு நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னா, காலக்கெடுவை குறிக்கும். நான் ஒரு கல்லூரியிலே ஒரு அலுவலகத்திலே வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன், சும்ம அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி அதை முடிச்சுட்டேன், அப்புறமா இன்னொரு ஆபீஸுக்கு போனேன். அப்ப நேத்து சேர்ந்து இன்னைக்கு முடிக்கிறதெல்லாம் அதுக்கு இடையில ஒரு பல வருஷம் அங்க இருந்திருக்கார். அதை சொல்லாமல் சொல்லுவதற்கு தான் அரபியிலே சும்மா என்ற வார்த்தை பயன்படும், முத்தத் முத்தத் என்றால் காலாட்டம். அதை அல்லாஹ் முத்தாலா இந்த இடத்துல கொண்டு வந்து பயன்படுத்துறான். என்ன அந்த ஆயத்தை படிக்கிற போதே பூரித்து போவது உடம்புகள், பேச்சிலே கூட வார்த்தையிலே கூட அல்லாஹ் முத்தாலா பாடங்களை கற்பித்துக் கொண்டிருக்கிறான். அட, நேத்து உள்ள இருந்த தாயினுடைய வயிற்றிலே அப்படியே தொடர்ந்து ஒண்ணுமில்லாம நான் வெளியே வர செஞ்சோம், ஆனால் நீ வாழ்க்கையிலே வாழுகிற காலங்கள் இருக்கிறது 60 ஆண்டு 80 ஆண்டு, அது தூரம். உண்மையும் மீட்டுக்கும் அதன் பின் அந்த கால கெடுவை கொடுத்து உன்னை நாம் மரணமடைய செய்தோம். சரி, மரணமடைய செஞ்சாச்சு, சும்மையுமீக்கும் அதற்கு பின் ஒரு கால அளவை கொடுத்து நாம் உன்னை உயிராக்குவோம். கால அளவு சாதாரணமா சின்ன பிள்ளைகளுக்கு விளங்குற மாதிரி எல்லாம் பேசிக்கிறான். தப்சீர்ல எழுதுறாங்க, முக்கியமான விஷயம், வார்த்தைகளில் இருந்து கூட குர்ஆனில் 1000 விஷயங்கள் இந்த இடத்திலே படிக்கப்படுகிறது. அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மௌத், அடுத்து உயிர்ப்பிப்பு, அடுத்து மௌத், அடுத்து உயிர்ப்பிப்பு. இப்போ மௌத்து உயிர்ப்பிப்பு, மௌத்து உயிர்ப்பிப்புன்னு பேசுறான் அல்லாஹ். ஒரு தடவை இரண்டு தடவை மௌத்தாக்கி இரண்டு தடவை உயிர்ப்பித்தோம். முன்னாடி உங்க தாயினுடைய கற்பறையில இருப்பதற்கு முன்னால் ஒன்றும் இல்லாமல் இருந்தீர்கள். தாயினுடைய கற்பறையில கொண்டு வந்து மையத்தாக வச்சிருந்தோம், சதக்கட்டியாக இருந்தீர்கள். அதற்கு பின்னாலே இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தி ஹயாத்தை கொடுத்தோம். அதுக்கு பின்னாடி மௌத்தாக்கி கபிரிஸ்தானுக்கு அனுப்பிட்டோம். அதுக்கு பின்னாடி உங்களை நாம் உயிர்ப்பிக்க செய்வோம். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, ஹதீஸுகளுடைய கிதாபுகளிலே நாம் பார்க்கிற போது நமக்கு ஒரு விஷயம் தெரிகிறது. அதாவது ஹதீஸுகள் நமக்கு என்ன சொல்லி தருகிறது கேட்டா, கபருடைய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு, கபருடைய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கபருடைய வாழ்க்கை முடிந்ததற்கு பின்னால் அதுக்கு பின்னாடி ஒரு காலம் ரப்பினிடத்தில் போய் நின்று பதில் சொல்லுகிற ஒரு காலம் இருக்கிறது. அதுக்கு இடையில மனிதன் வந்து தன்னுடைய நிலைமையில இருப்பதில்லை. இதுதான் இஸ்லாமிய கோட்பாடு. இப்ப கபரில் கொண்டு போய் வச்சவங்க முன்கர் நக்கி வருவாங்க, வந்து கேள்வி கணக்குகளை கேட்பார்கள். நம்ம பாக்கி வேதனத்து அவங்க இந்த மஜ்லிஸ்ல சொன்ன ஒரு ஞாபகம் இருக்கிறது, முன்கர் நக்கீரை பத்தி வரபோது. ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் போய் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒருத்தர் எப்ப எதை எடுத்தாலும் அத்தாட்ட போய் அம்மாட்ட போய் யார்கிட்ட நின்னா போய் உட்கார்ந்தா போய் அப்படி அள்ளி விடுவார். அவர் பேசினா இது பொய்யே தெரியாது அந்த அளவுக்கு பேசுவார். அப்படியே கட கட கடன்னு வந்துகிட்டே இருக்கும். இப்படியே பழக்க போட்டு போன போ ஆளு திடீர்னு மௌத்தா போயிட்டான். மௌத்தா போன உடனே கொண்டு போய் கபிரிஸ்தான்ல வச்சுட்டாங்க, கபிரிஸ்தான்ல படுத்திருக்காரு. இப்ப திரும்ப அவருக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது. ஹதீஸ்களில வருகிறது, ரூஹ் எடுத்துட்டு போன உடனே என்ன நடக்குன்னு தெரியும்ல, ரூஹ் போயிடுச்சு உடம்புல இருந்து. அப்புறம் என்ன நடக்கும்? ஹதீஸ்ல வருது, அந்த வழக்குமார்கள் எந்த உயிரை வாங்குவதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறார்கள் நேர எடுத்து நீங்க அரிசிக்கு போவாங்க அந்த ரூஹ. அப்ப அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் அது நல்ல ரூபாக இருந்தால் கொண்டு போய் வைக்கப்படும். இது நல்ல மனிதர்கள் அறிமுகப்படுத்தப்படும். சுபசோபனமே சுபசோபனம், அவரை விடுங்கள் என்று சொல்லுவான். அல்லாஹ் தஆலா மேலிருந்து திரும்ப வந்து ரூபு உடல்ல புகுந்துக்கும். இது ஹதீஸ்ல வருது. அது கெட்ட ரூபாக இருந்தது என்று சொன்னால் இதை தரத்துங்கள் என்று சொல்லுவான். அது நல்ல ரூபாக இருந்தால் மனத்தோடு உள்ளே வந்து தன்னுடைய ஜடத்திலே புகுந்து கொள்ளும். கெட்ட ரூபாக அங்கே தூக்கி விட்டேச்சிருவாங்க ரூக. அது குய்யோ முறையோன்னு அங்கிருந்து அழுதி கொண்டு வந்து தன்னுடைய உடலிலே புகுந்து கொள்ளும். இது ஹதீஸ்ல வருது. என்ன நடக்கும் அப்படிங்கிறது நாயகுல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லி தந்தாரு. இப்ப அவருடைய ரூஹு வந்துருச்சு. ரூ வந்தோடனே நிலைமைகள் எல்லாம் தெரியும், உலகத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் புரிய முடியும். அந்த இடத்துல அவர் பார்த்தாரு, அடே தப்பா இதுவரையும் ஆலிம் சாக்கள் துணியால எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்படிலாம் உள்ள கொண்டு வந்து ஒப்பாக, அதுக்கு பின்னாடி எல்லாமலாமும் நடக்கும் சொன்னால இதுதானா அது? அட பாதி உலகத்துல பொய்யோ பொய், என்னத்தெல்லாமோ நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமே, வாயை திறந்தாலே பொய் தானே, எப்படிதானே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாரு, இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை பண்ணார். அப்ப என்ன செய்வாங்க கபூர்ல வச்ச உடனே? அண்ணே ஆலிம் சா சொன்னீங்க, ரெண்டு பேர் வருவாங்க, வந்து தொழுகையை பத்தி கேட்பாங்க, இந்த ஒரு மனிதரை காட்டி இவங்க யாருன்னு கேட்பாங்க, அடுத்து வந்து நீ வந்து நாயகுல்லா அலிஸ்லாம் அவர்களை பத்தி கேட்பாங்க, இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்கப்பா இருக்குன்னு சொன்ன உடனே இவர் எப்படி பார்த்தாரு, திடீர்னு சத்தம் கேட்டுச்சு, ரெண்டு மலக்கு வந்து இறங்கிட்டாங்க, வந்து இறங்கி கேள்வி ஆரம்பிக்கிறார். லட்டி வாப்பா எந்திரிங்கன்னு அவர் முடிச்சு பார்த்தாரு, நீங்க ரெண்டு பேரும் யாரு? நான் மூக்கடி வருவேன். அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தவரு கேட்டாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வந்துட்டு போனாங்க, அவங்க யாரப்ப? அந்த வழக்குமார்களுக்கு குழப்பம் வந்துருச்சு. அட இதுக்கு முன்னாடி யார் யார் வந்து கேள்வி கேட்டு போனா? அதீத்துல வருது. நேத்து விளக்கம் கொடுத்தா மாதிரி பொய் அப்படின்னா என்ன? நாயகம் அல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள், அஸ்திதுக்கு துமானீனா வல் கிதுபு ரைபா, அஸ்திதுக்கு துமானீனா வல் கிதுபு ரைபா. உண்மை என்பது மன நிம்மதி. எங்க கொண்டு போய் வச்சு சொல்ல சொன்னாலும் சொல்ல முடியுங்க. உண்மைன்னா என்ன? மனசாட்சியை உறுத்தாதே, அதுக்கு பேர் தான் உண்மை. பொய் என்பது உன்னுடைய மனதை எது ரம்பம் போட்டு அறுக்குமோ அது. இன்னொரு இடத்துல சொல்லும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுடைய கருத்து, கதாபில் மர்இ கதீபன், ஒரு மனிதனை பொய்யன் என்பதற்கு இது மட்டும் போதும் அப்படின்னு சொன்னா ரசூல்லா. நமக்கு ரொம்ப தேவையான ஹதீஸ்ங்க, யாரும் தூங்கிட்டு தான் எழுப்பி கொடுக்குங்க, ரொம்ப தேவையான ஹதீஸ். இன்னைக்கு நம்ம விளங்கிட்டு இருக்க வேண்டிய ஹதீஸ் என்ன சொன்னாங்க? கதாபில் மர்இ கதீபன், ஒரு மனிதனை பொய்யன் என்று சொல்லுவதற்கு இது மட்டும் போதும் சொன்னாங்க. அது என்னங்க அது அப்படின்னு ரசூல்லா கேட்ட உடனே சொன்னாங்க, அன் துஹத்திஸ குல்ல மாத்தமே, தான் எதையெல்லாம் கேட்டானோ அதையெல்லாம் சொல்றது. இதே பொய்யன்டா என்ன அநியாயமா இருக்கு? அதத்தன காலையில இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரூம்ல அங்க நாலு பேர் பேசணும்னு அதை அங்கே இருந்து கொண்டு போய் அங்க
அதுக்கு ஒரு ஒரே ஒரு மூக்கு மட்டும் ஓப்பணும். அப்புறம் அவர் என்ன செய்வார்னா ரெண்டு கண்ணு வச்சு அதை அந்த இதுக்கு கதைகளிலே சொல்லுவார்கள்லாம், ஒரு செய்தியை சும்மா அப்படி ஊரில் அப்படி ஊறி விட்டோம் அப்படின்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ காதல் செய்யற மாதிரி தெரியுது. அந்த பையன் போறப்போ இந்த ஸ்கூல் பொண்ணு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு இவருக்கே திரும்ப வரும் அந்த பொண்ணு குழந்தை உண்டாயிருக்காங்க. சரி நமக்கே தெரியாது நடந்துச்சு. அவர் போற நேரத்தில் ஒன்னும் சேர்த்துக்குவாரு, அவன் அங்க அங்க கூட்டிட்டு போனான் ஒருத்தன் சேர்ப்பா இன்னொருத்தன் சேர்த்து கடைசியில் குழந்தையும் உண்டாக வச்சிருவாங்க. அப்ப நாயன்தலா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், நீ கேட்பதை எல்லாம் பேசுவது இருக்கிறதே அது மூமினுக்கு அழகே கிடையாது. செல்லட இருக்கு, செல்லட எதை கேட்கிறோமோ அதுல எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாது வித்தியாசங்கள் இருக்கிறது. இதை மட்டும்தான் வெளியே போய் சொல்ல முடியும், இதை சொல்லக்கூடாது நம்மளே தடம் ஓட்டுக்கணும். அது இல்லாம ஓட்டோ வாய் மாறி நம்ம ஊர் ஏஐஆர் சொல்லுவாங்க, ஆல் இந்திய ரேடியோ மாநில செய்திகள் சில பேர்த்த சொல்லும் போது சொல்லுவான், அந்த ஆள்கிட்ட இந்த நியூஸ் போய் சொல்லணும், என்னுடைய எதிரிக்கு இந்த நியூஸ் தெரியணும்னா நேரம் அவர்கிட்ட போய் எதிரியை கூப்பிட்டு போய் சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு என்ன செய்யறது, அதுக்கு சில ஜாதராக்கள் இருக்கு அதை கூப்பிட்டு ஏ கதை தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போய் சேர்ந்துருக்கு. இன்னைக்கு நல்லா விளங்கி வச்சுக்கா நம்ம ஆளுக்கு இந்த நியூஸ் இவன்ட்ட போகணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆள்கிட்ட சொல்லிவிட்டு அவன்கிட்ட போய் பக்காவா சொல்லிடுவோம். அது எப்படி சொல்லணும்னா அவர்கிட்ட போய் இந்த நியூஸ் சொல்லிடாத என்ன சத்தியமா சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்பதான் பக்காவ போய் அந்த சத்தியத்தை உடச்சு அப்படியே சொல்லிட்டு வந்துருவார். அப்போ கஃபாவில் மருகி கதீபன், ஒரு மனிதனுக்கு பொய்யன் என்பதற்கு இதுவே சான்றாக இருக்கிறது. அன்பு அத்திசக்குள்ள மாத்தமே அவன் கேட்டதை எல்லாம் பேசுவது இருக்கிறது, அதுதான் பொய்யன்கிறதுக்கு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மனிதர் சொல்றாரு, உங்க ரெண்டு பேரும் மாறி இன்னொருத்த வந்துட்டு போயிட்டாங்கன்னா போயிட்டாரு இது கதைக்கு சொல்லுவா. அப்போ அந்த வாழ்க்கையிலே ஒன்று இருக்கிறது. அப்ப கேள்வி கேட்பாங்க, நல்ல மனிதராக இருந்து சொன்னால் அந்த சொர்க்க நரகத்தினுடைய கதவுகள் திறந்து காட்டப்படும், அருப்பா இவ்வளவு வேதனைகள் இருந்துச்சு அப்படின்ட்டு அதை மூடிட்டு சொர்க்கத்தினுடைய திறவு கதவுகளை திறந்து காட்டி இதுதான் அல்லாஹ் உனக்கு வாக்குறுதி கொடுத்தது இதுலயே நீ தூங்கும் சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி அதுக்கு பின்னாடி அவர் என்ன நடக்கும் தெரியாது. அப்படி இருப்பா அதுக்கு பின்னாடி கியாமத்துடைய நாளையிலே சூர் ஊதி திரும்ப மனிதர்களை எழுப்பப்படும். இப்ப இந்த இடத்துல ரெண்டு வாழ்க்கையாக ஆக்கி போச்சு. அப்ப வாழ்க்கை மூணு டிசைன்ல இருக்கு, மவுத்து ரெண்டு டிசைன்ல இருக்கு. ஆனா திருக்குறான் என்ன சொல்லுதுன்னா ரெண்டு மவுத்து ரெண்டு வாழ்க்கைங்கிறது பிரச்சனையாவது இல்ல. அப்ப இந்த வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை வாழ்க்கை அல்லவா அப்படின்னு கேள்வி வரும், சாதாரணமா கேள்வி வரும். அப்போ இதுக்கு தப்சீர்களில் இருக்கும்போது எழுதுகிறார்கள், கபருடைய வாழ்க்கை இருக்கிறதே இந்த மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவாக இருக்கிறது, மனிதனுடைய வாழ்க்கை. இரண்டாவது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா சொர்க்கத்தினுடைய வாழ்க்கையின் திறவுகோலாக இருக்கிறது, ரெண்டுக்கும் மத்தியில இருக்கு. இதுல ஒரு மனிதன் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா அவர் வந்து தூக்கத்தில இருப்பார். எல்லாம் தூக்கத்தில ஒரு மனுஷனுக்கு நடந்துச்சுன்னா எப்படி நடக்குமோ அதே நிலைதான். அதனால் அதை வாழ்க்கை என்று சொல்ல முடியாது. ஒருத்தர் தூக்கத்துல நிறைய பேருக்கு வந்து பாம்பு விரட்டி விரட்டி கொட்டும் தூக்கத்துல, சில பேர் மாடு ஓங்கி வந்து விரட்டி விரட்டி ஊடு பூரா விரட்டி வந்து முட்டும் ஏன்னு சொல்லிட்டு ரூம்ல இருக்கவன பூரா எழுப்பிடுறார். ரூம்ல நிறைய ரூம்ல பெரிய பிரச்சனை காயின்னு சொல்ல என்னையா அப்படின்னு கேட்டா மாடு போட்டுச்சு கனவுல, பக்கத்துல இருக்கவங்க கூட எல்லா தூக்கம் நீங்க எடுத்துருவாரு அந்த ஆள். இப்ப கனவுல நடந்ததுன்னா அவருக்கு எங்கேயாவது முட்டி கிட்டி காயம் ஏதாவது ஏற்பட்டிருக்கா, ஆனா வழி தெரியும் ஏதோ இதயத்தை ஒரு ஆட்டு ஆட்டி. அப்ப இதே மாதிரி வாழ்க்கை தான் கபருடைய வாழ்க்கை, கேள்வி கேட்கப்படும் அதோடு முடிந்து போகும். அந்த ரெண்டுக்கும் அது தர்வாசா அதனுடைய வாயிலாக இருக்காது. அப்ப அசலான வாழ்க்கை இது என்று சொன்னால் உலகத்தினுடைய வாழ்க்கை மறுமையிலே அல்லாஹு தஆலா மனிதர்களை எழுப்பி கேள்வி கேட்பானே அப்போது உள்ள வாழ்க்கை. இந்த ரெண்டு வாழ்க்கையை பற்றியும் தான் திருக்குறான் இப்படி சொல்லுகிறது. ரெண்டு மரணத்தை பற்றி மனிதர் வாழ்வதற்கு முன்னால் வாழ்வதற்கு பின்னால் அவன் அதற்கு பின்னால் உள்ள மௌத்துடைய வாழ்க்கையை பற்றி தான் அல்லாஹு தஆலா ரெண்டு மௌத்தை கொடுத்தேன்னு சொல்றான். இப்போ இதையெல்லாம் பேசி அல்ல இதிலிருந்து நாடுகிற விஷயம் என்னவென்று சொன்னால் மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார், அட ஒரு மிகப்பெரிய நியமத்தான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். வாழ்க்கை சாதாரணமான விஷயம் அல்ல, ஒரு சாதாரணமான பிரச்சனை வந்தோடனே மௌத்தா போயிருந்தாயா, வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை காசு கேட்டா செத்து தொலைஞ்சிடுறேன் என் விட்டு என்ன, எப்ப நான் மௌத்தா போறேனோ அப்ப நாயா நிம்மதி உங்களுக்கு எல்லாம் கொன்றுவாங்க நம்மளை. இதெல்லாம் வாழ்க்கை, வாழ்க்கை என்பது மிகப்பெரிய கனிமத்து. அல்லாஹ்வினுடைய நியமத்துகளை மனிதன் எப்போது அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் வாழ்க்கை இருந்தாதான் முடியும். உலகத்துல வந்து இப்படி ஜீவிதமாக இருந்து உடம்புகளோடு மனிதன் இருந்தால்தான் அல்லாஹ்வினுடைய நியமத்தை அறிய முடியும். உலகத்திலே இல்ல நீங்க வரல லாஜை அதுமிலே இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய நியமத்தை பத்தி தெரியுமா, தெரியாது. அப்ப வாழ்க்கை என்பது இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். அல்லாஹ் சொல்றான் இவ்வளவு பெரிய நியமத்தை உனக்கு நாம் சமர்ப்பித்து இருக்கிறோமே அந்த வாழ்க்கையை கொண்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய உடலிலே ரூபு புகுந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதே, இதெல்லாம் எங்கே வந்துச்சு, நான் கொடுத்தோம். எப்படி கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் சொன்னான்,
உன்னை மண்ணிலிருந்து களிமண்ணிலிருந்து படைத்து உன்னுடைய தாய் தந்தை இடத்திலே சுமக்க வைத்து அதற்கு பின் உன்னை ஊடுருவ வைத்து அதுக்கு பின் எப்படி எல்லாம் உன்னை பாதுகாத்து கொண்டு வர முடியுமோ அப்படி எல்லாம் கொண்டு வந்து அதற்கு பின் உலகத்திலே உன்னை வெளியே வர வைத்து இப்படி வாழ வைத்து அதற்கு பின் உன்னை மௌத்தாக்கி மரணிக்க வைப்போண்டா, உன்னுடைய எல்லா நிலையும் நமக்கு தெரியும். முன் பின் நீ எப்படி இருப்பாய் எப்படி ஆவாய் எல்லாம் நமக்கு தெரியும். இப்ப நம்ம சொல்றோம் தெரிஞ்சதுனால நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் உன்னை தெரிந்ததனால் நான் சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒரு பெரிய நியமத்தை உனக்கு கொடுத்திருக்கனே, இந்த நியமத்தை கொடுத்த பின்பும் கைஃபத்தக்கூறுவனபில்லா, அல்லாஹ் கேட்கிறான் என்னை எப்படி இருக்கிறாய். சும்மையிலே குறிஞ்சோம் நமன் பக்கமே நாம் மீளுபவர்களாக இருக்கிறோம் என்ற இந்த ஆயத்து இந்த இடத்தில் அல்லாஹுத்தாலா இந்த ஆயத்தை சொல்லி முடிக்கிறான். அதற்கு பின்னாடி நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான் என்பதை பற்றி எல்லாம் ஹதீஸ்களிலே பல்வேறு ஆயத்துகளிலே எழுதப்படுகிறது. அப்போ அசல் விஷயமான அல்லாஹ் உண்டு கொடுத்த வாழ்க்கை இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். ஆகவே அந்த வாழ்க்கையை அறிந்து இவ்வளவு பெரிய அனுமானங்களை இவ்வளவு பெரிய அனுக்கிரகங்களை அல்லாஹ் நம் மீது பொதிந்திருக்கிறானேன்னு யோசிச்சு அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் எல்லாம் ரப்பதான் நடத்துகிறான். எல்லாம் இவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்தவனுக்கு எனக்கு சோறு கொடுக்க தெரியாது, என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க தெரியாது. ஹதரத் அவர்கள் ஹதீஸ்ல சொன்னார்களே, பாவங்களை மன்னிக்கிறான் சோறு கொடுப்பதற்கு ரெடி, உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க ரெடி. கேட்டீங்களா? கேட்டியா? இதுவரையும் கேட்டியா? அல்லாட்ட கேட்டிருந்தால் கிடைத்திருக்கும். ஆகவே அந்த அடிப்படையிலே வாழ்க்கையினுடைய உன்னதத்தை முடிந்து வாழ்வதற்கு அல்லாஹ் உண்டானா உங்களுக்கும்
இனத்தில்